السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய முதல் பகுதியாகிய ரஹமத்துடைய பகுதியிலே நாம் வீற்றிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானை மூன்று பகுதிகளாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அது முதல் பகுதி ரஹமத்துடைய பகுதி என்றும், இரண்டாம் பகுதி மாசிரத்து இறைவனுடைய மன்னிப்பை பெறுகிற பகுதியாகவும், மூன்றாம் பகுதி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிற பகுதியாகவும் அவைகளை பிரித்து வைத்து தந்திருக்கிறார்கள். ரஹமத்து அல்லாஹ்வுடைய அருள் பொதுவாகவே அனைத்து படைப்பினங்களின் மீதும் முழுமையாக போர்த்தப்பட்டிருக்கிறது, அடைவடைந்திருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வரஹமத்தி வசியாத் குல்ல ஷையின், என்னுடைய ரஹமத் அனைத்து வஸ்துக்களின் மீதும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது இறையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ரஹமத்தை அவன் எழுதி வைத்திருக்கிறான். ஜக்காத்தை முறையாக வழங்குகிறவர்களுக்கும், வல்லதீன ஹும் பி ஆயாத்தினா யூமினூன், மேலும் நம்முடைய வசனங்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களுக்கும் அந்த ரஹமத்தை நாம் எழுதியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்வு முழுவதும் இறைவனுடைய அருளை கொண்டுதான் அவனது வாழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த இயக்கமும் இருக்காது, எந்த பிரயோஜனமும் இருக்காது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வலுவலா ஃபதலுல்லாஹி வ ரஹமத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதலும் அவருடைய ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால், ஃபி துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் அருமையிலும் அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இல்லை என்று சொன்னால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃலுத்தும் ஃபீஹி அதாபுன் அலீம், நீங்கள் செய்கிற காரியங்களுக்காக மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் பெற வேண்டியது இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை விதி மீறல்கள், எத்தனை எத்தனை பாவங்கள், மனிதர்களை மனிதர்களாக கருதாமல் அவர்கள் மீது ஏவப்படுகிற துஷ்பிரயோகங்கள் எவ்வளவு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு இறங்குகின்ற வேதனையை தடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை என்று சொன்னால், தினமும் அழிவுதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட அல்லாஹ் சொல்லுகிறார், வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக வ ரஹமத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் நபியே உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், லஹம்மத் தாயிஃபத்து மின்ஹும்மையுமில்லூக வழி எடுக்கக்கூடிய அவர்கள் உங்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள். முஷ்ரிக்கீன்கள் வரம்பு மீறுகிறவர்கள், அவர்களுடைய அந்த கூட்டம் உங்களிடத்திலும் அவருடைய முயற்சியை செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்ப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் அதற்கு எந்த இடையூறும் வராமல் பாதுகாத்து இன்று வரையிலும் அதை கொண்டு வந்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அருள், அவருடைய ரஹமத்து தான். இறை கருணை என்றைக்கும் எதிர்பார்க்க வேண்டும். ஒரு மூமினுடைய அடையாளமே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்க வேண்டும், நிராசை ஆகிவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் எல்லா சிரமங்களிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அவன் தான் பாதுகாக்க முடியும். அவன் மீது நிராசை ஆகிவிட்டால் வேறு போவதற்கு இடம் கிடையாது, போக்கிடம் கிடையாது. கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கிற ஒரு மனிதர் மருத்துவரிடத்திலே செல்கிறார், அவர் கைவிரித்து விட்டால் அவரை காப்பாற்ற முடியாது என்பதல்ல, அவரை விட சிறந்த ஒரு மருத்துவர் இருப்பார், அவரை விட கைதேர்ந்த மருத்துவர் இருப்பார், அவரிடத்திலே செல்லலாம். ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்னொன்றுக்கு போகலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ராமத்தை விட்டும் நாம் நிராசை ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்காது என்று நாம் முடிவு செய்து விட்டால், அதற்கு பிறகு எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நம்முடைய சிரமங்களை தீர்த்து கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அஸ்ரஃபூலான் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே, உங்களது நஃப்ஸை நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். லா தக்கனத்துவம் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுத்தால அவருடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையற்றி இருந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யாஃபிரு துனூபஜமியா, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருபோதும் நிராசை என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்பது குறிப்பிட்ட ஒன்றின் மீது இல்லை, குறிப்பிட்ட ஒரு பொருளின் மீதோ குறிப்பிட்ட ஒரு மனிதரின் மீதோ இல்லை, உலகிலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை மனிதர்கள் மீதும் இருக்கிறது, எல்லா மக்களின் மீதும் இருக்கிறது. அவனை வணங்குபவர்கள், அவனை வணங்காதவர்கள், அவனுக்கு இணை கற்பிப்பவர்கள், அவனை மறுப்பவர்கள், நிராகரிப்பவர்கள், எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது பொதுவானது, அது யாருக்கும் வரையறை கிடையாது. இந்த உலகத்திலே வாழுகின்ற நிலையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் மோமினுக்கு கொடுத்தது போலவே முஷ்ரிக்குகளுக்கும் கொடுத்திருக்கிறான், காஃபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். சில நேரங்களிலே மோமின்களை விட வசதி வாய்ப்போடு வாழுகிற அந்த வசதியை காப்பிர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து, அவருடைய எண்ணங்களை பொறுத்து நிறைந்த செல்வங்களை இந்த உலகத்திலே அவர்களுக்கு வழங்கி விடுவார். யாருக்கும் உலகை பொறுத்தவரையில் பாராபட்சம் என்பது அல்லாஹ்விடத்திலே கிடையாது. எனவேதான் தன்னை பற்றி சொல்லுகிற இடத்திலே குர்ஆனுடைய வசனத்தினுடைய முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தன்னை புகழ்ந்து விட்டு அர் ரஹ்மான் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ற இறைவன் ஒருவன் தான், அவனை என்று வணங்குவதற்கு தகுதி மிக்கவன் யாரும் இல்லை என்பதை பறைசாற்றிவிட்டு அந்த இறைவன் ரஹ்மான் எல்லா மனிதர்களின் மீதும் எல்லா படிப்பினங்களின் மீதும் அதிக இரக்கம் கொண்டவன். மறுமையில மூமினானவர்களுக்கு மட்டும் அவனுடைய ரஹமத்தை பொழிவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அர் ரஹீம் என்பதாகும். அல்லாஹ் ரஹீமை முன்னால் சொல்லாமல் ரஹமானை முன்னால் சொல்லிவிட்டதிலிருந்தே தெரிகிறது அவன் அந்த பெயரின் மீது எவ்வளவு ஒரு பற்று வைத்திருக்கிறான், எவ்வளவு அதன் மீது ஈடுபாடு அவனுக்கு இருக்கிறது என்று தெளிவாகிறது. நான் ஓத ஆரம்பிக்கிற போது ஒவ்வொரு நேரத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக அவன் விரும்புகிற வார்த்தை ரஹ்மான் என்பதைத்தான். அதற்கு பிறகு நல்லடியார்கள் அவனை வணங்கி வாழுகின்றவர்களுக்கு உபகாரம் செய்வான், கிருபை செய்வான், கருணை காட்டுவான் என்ற பதத்தை மூன்றாவதாகத்தான் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் தன்னை பற்றி தன்னை அறிமுகம் செய்கின்ற இடத்திலெல்லாம் இப்படி சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அந்த கருணை, மனிதர்கள் மீது ரஹமத் செய்வது என்பது அவ்வளவு ஈடுபாடாக இருக்கிறது.
மேலும் திருமறையிலே அல்லாஹ் சொல்லுவார், இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹமத் முஹ்ஸின் நல்லவர்கள் மீது நல்லவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது, அடுத்து இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜித்து ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், தொழுகைக்காக வேண்டி தயாரானார்கள். ஒரு அரபி கிராமவாசி பள்ளிவாசலுக்கு வந்தார். அவர் வந்த வாகனத்தை ஒட்டகத்தை ஒரு இடத்திலே கட்டி வைத்தார். அதனை பாதுகாப்பு செய்துவிட்டு ரசூலுல்லாஹுக்கு பின்னால் தொழுதார். தொழுது முடித்து விட்டு வெளியில எல்லாருமே போகிற போது இவரும் வெளியிலே போனார். தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தார். அமர்ந்த உடனே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்தார், அல்லாஹும் அர்ஹம்னி வ முஹம்மதன் வலா துஷ்ரிகி ஃபீ ரஹ்மத்தினா அஹதன், யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, எங்களது இருவரிலே வேறு யாரையும் கூட்டாக்க வேண்டாம், ரஹ்மத்திலே கூட்டாக்க வேண்டாம், எங்களுக்கு மட்டும் ரஹ்மத் செய் என்று பிரார்த்தித்தார். சில பேர் அப்படித்தான் பிரார்த்தனை செய்வதுண்டு. எது கேட்பதாக இருந்தாலும் தனக்கு மட்டுமே கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்பம் என்று மட்டுமே கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். துஆவுடைய ஒழுங்கு அது அல்ல. தனக்கு எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு தனக்காக அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிற போது பிற முஸ்லிம்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பொருள் வளத்தை கேட்கிற போது மற்றவர்களுக்கும் கேட்க வேண்டும். அந்த மனிதர் என்ன செய்தார் சொன்னால், யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ரஹ்மத்தி செய், எங்கள் இருவருடைய ரஹ்மத்திலே வேறு யாரையும் இணைத்து விடாது என்பதாக துவா செய்தார். இது ரசூலுல்லாஹ்வுடைய காதிலே விழுந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களா, தக்கூலுன ஹாதா அலல்லு அம் வஹீரு, அவர் என்ன சொன்னார் பார்த்தீர்களா, அவர் விளங்காதவரா அல்லது அவர் வைத்திருக்கிற ஒட்டகம் விளங்காததா என்று கேட்டார்கள். அதுக்குத்தான் புத்தி கிடையாது, அது எது வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் செய்யும். இவர் என்ன அதே போன்றா என்ற கருத்திலே அவர் விளங்காதவரா அல்லது ஒரு ஒட்டகம் விளங்காததா என்று கேட்டுவிட்டு செல்லலாம் சொன்னார்கள். அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் சுருக்கி விட்டீர்களே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் சுருக்கி விட்டீர்களே என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ் அஸ்வஜல் ஹலகமியாத ரஹமத்தின், அல்லாஹ் தஆலா ரஹமத்தை 100 வகையாக படைத்திருக்கிறான். ரஹமத்தை மட்டும் 100 வகையாக படைத்திருக்கிறான். வான்சல ரஹமத்தன் தஆதஹுபியல் ஹல்கு ஜின்னுஹா வஇன்சுஹா வபஹாயிமுஹா, அதிலே ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும்தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு வழங்கி இருக்கிறான். அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகத்திலே வாழுகிற மனித இனமும் ஜின் இனமும் வேறு கால்நடைகளும் அத்தனையுமே மற்றவர்கள் மீது கருணை காட்டுகின்றன, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளின் மீது காட்டுகின்ற இரக்கம், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளின் காட்டுகின்ற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது காட்டுகின்ற பரிவு இரக்கம், இவைகள் அனைத்துமே மனித மட்டுமல்ல ஜின் இனமும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களிடத்திலே இரக்கத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்வதெல்லாம் அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான். மீதம் இருக்கிற ரஹமத்தன், மீதம் இருக்கிற 99 வகை ரஹமத்துகளை அல்லாஹ் தனக்கு தடுத்து வைத்திருக்கிறான், தனக்கு அதை வைத்திருக்கிறான். அது கியாமத் நாளிலே நல்லவர்களுக்காக வேண்டி அந்த ரஹமத்தை பொழிவான் என்று வேறு வசனத்திலே வருகிறது. இதை சொல்லிவிட்டு செல்லாலும் சொன்னார்கள், இவர் சொல்லுங்கள், இவர் அறியாதவரா அல்லது இவர் ஒட்டகம் அறியாததா என்று திரும்ப செல்லாலும் கேட்டார்கள். அப்ப ரஹமத் என்பது ஒரு சுருக்கமானது அல்ல, அது விசாலமானது, அனைத்தின் மீதும் அது அடைபடைந்திருக்கிறது. ஒரு ரஹமத்திற்கே இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மற்ற 99 வகை ரஹமத்துகளுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும். அசல செய்தி அமர்ந்தாத்தாலான ஒரு அறிவிப்பார்கள், ஒரு போர் கைதிகள், ஒரு போர் முடிந்து கைதிகளை பிடித்து வரப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தாய், ஒரு பெண்மணி எதையோ தேடிக்கொண்டே வந்தார். நீண்ட நேரம் தேடினார். கடைசியில் ஒரு புறத்தில் அவளுடைய குழந்தை அவளுக்கு கிடைத்து விட்டது. அந்த குழந்தைதான் காணாமல் போய்விட்டது. அந்த பதட்டத்தோடு அவள் தேடிக்கொண்டு வந்தால் குழந்தை கிடைத்து விட்டது.
கிடைத்த உடனே அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றோடு இணைத்து அணைத்துக் கொண்டு அதை மாறி மாறி முத்தமிட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினால் இந்த காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அந்த தாய் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பரிவு இருக்கிறது பார்த்தீர்களா என்று கேட்டுவிட்டு, இப்படிப்பட்ட தாய் தன் குழந்தையை நெருப்பிலே போடுவதற்கு விரும்புவாளா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி விரும்ப மாட்டார். அந்த குழந்தையின் மேல் அவளுக்கு இருக்கிற பற்றும் பாசமும் அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு அதிகம், எப்படி அவள் விரும்புவார்? அப்படி இருக்கிற போது அல்லாஹு தஆலா இந்த தாயை விட பன்மடங்கு மனிதர்கள் மீது ரஹமத்துள்ளவனாக இருக்கிறான், கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தாய் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு தாயினுடைய 70 மடங்கு அல்லாஹ் கிருபையுள்ளவன். தன்னுடைய பிள்ளையின் மீது அவள் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் 70 மடங்கு அல்லாஹ்வுடைய அன்பு அடியார்கள் மீது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் சுமந்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜாபிரல்லாஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நாங்கள் பள்ளியில் இருந்த போது வருகை தந்தார்கள். வருகை தந்து விட்டு சொன்னார்கள், இப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தி என் இடத்திலே சொல்லிவிட்டு போனார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹால் 500 வருடங்கள் வாழுகிற பாக்கியத்தை கொடுத்தான். அவர் நடுக்கடலிலே சுற்றும் உப்பு நீர் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு மலை உச்சியிலே 500 வருடங்கள் இபாதத்து செய்தார். ஒரு வினாடி கூட அல்லாவுக்கு மாறு செய்ததில்லை, தவறு செய்ததில்லை. அவர் இந்த அளவுக்கு அல்லாவை இபாத் செய்வதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதற்காக வேண்டி உப்பு நீர் சூழ்ந்திருக்கிற அந்த பகுதியிலே அல்லாஹால அவருக்கு நல்ல தண்ணீரை, தித்திப்பான தண்ணீரை அவருக்கு கொடுத்தார். அங்கே அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு மாதுளம் செடியும் முளைக்க வைத்தான். தினமும் அதிலிருந்து ஒரு பழம், மாதுளம் பழம் கணிக்கும், அதை அவர் சாப்பிட்டுக் கொள்வார், அந்த நீரை அறிந்து கொள்வார், இபாதத்தில் ஈடுபடுவார். வேறு எந்த வேலையுமே கிடையாது. எந்த தவறான சிந்தனையோ, தவறான செயல்களோ, தவறான பார்வையோ எதுவுமே அவரிடத்தில் ஏற்பட்டதில்லை. 500 வருடங்கள் வாழ்ந்தார். அவர் அல்லாஹ்விடத்தில் விரும்பி கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் மரணிக்கிற போது சஜிதா செய்த நிலையிலேயே நான் மரணிக்க வேண்டும், என்னுடைய ரூஹ் அப்படி கைப்பற்றப்பட வேண்டும். இரண்டாவதே, நான் மரணிக்குகின்ற வரை, மரணித்து எழுப்பப்படுகின்ற வரை என்னுடைய உடல் எந்த நிலையிலே இருந்ததோ அதே நிலையிலே மாற்றமில்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த உடல் சின்னாபின்னமாகி போய்விடும். அப்படியெல்லாம் நடக்காமல் என்னுடைய உடல் பாதுகாக்கப்பட வேண்டும். எழுப்பப்படுகின்ற வரையிலும் இதே உடலோடு நான் எழுப்பப்பட வேண்டும் என்பதாக அவர் பிரார்த்தனை செய்து வந்தார். அதுபோல அல்லாஹால அவருக்கு அந்த நியமத்தை கொடுத்தான். அவர் விரும்பியவாறு அவருக்கு செய்து கொடுத்தான். அதற்கு பிறகு மறுமை நாளிலே மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுகிற போது அவரும் மனிதர்களோடு ஒருவராக கலந்து நிற்கிறார். அல்லாஹ் பார்க்கிறான், 500 வருடம் வணங்கிய மனிதன் அல்லவா அவன், அந்த மனிதரை அழையுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். மலக்குமாரிடத்திலே சொன்னான், இவரை என்னுடைய ரஹமத்தை கொண்டு சுவனத்திலே நுழைவித்து விடுங்கள், கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான். எந்த விசாரணையும் கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, எனவே அவருக்கு எந்த விசாரணையும் தேவையில்லை. அவரை சொர்க்கத்திற்கு, என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள். அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்டார், யா அல்லாஹ், நான் 500 வருடங்கள் நான் இபாத் செய்திருக்கிறேன், 500 வருடங்கள் செய்த இபாதத்தின் காரணமாக அவரை சொர்க்கத்தினை நுழைவித்து விடு என்று நீ உத்தரவிடுவாய் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீயும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு உள்ளே செல் என்பதாக சொல்லிவிட்டாயே, எனக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. அவர் அறியாத்தனமாக கணக்கு கேட்டு விட்டார். யாரிடத்தில் போய் கணக்கு கேட்பது? அல்லாஹ் சொன்னான், அப்படியா செய்தி? சரி, மலக்குமார்களுக்கு உத்தரவு போட்டான், அப்படி 500 வருடங்கள் அவர் செய்திருக்கிற நன்மைகளை எடுத்து கணக்கு பாருங்கள், நான் அவர் மீது செய்திருக்கிற ரஹமத்தை எடுத்து கணக்கு பாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். மலக்குமார்கள் சற்று நேரத்திலே கணக்கை கொண்டு ஒப்படைத்தார்கள். யா அல்லாஹ், அவர் செய்த 500 வருட வணக்கமும் நீ கொடுத்த பார்வைக்கே சரியாக போய்விட்டது. பாக்கி எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலுடைய நியமத்துக்களை அவர் அனுபவித்திருக்கிறார். 5 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார், வலிமையோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு நோய் நொடி கிடையாது. அதற்கு பிறகு அவர் குணவளித்திருக்கிறார் எந்த உழைப்பும் இன்றி. அவர் என்ன விரும்பினாரோ அதன்படியே அவரை மரணிக்க செய்திருக்கிறாய், அவரை அவரை எழுப்பியிருக்கிறாய். இதெல்லாம் பாக்கி இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொன்ன போது அல்லாஹ் சொன்னான், அப்படியா, இதற்கு அவருடைய அமல் இருந்து எதுவும் ஈடுகட்ட முடியாது, எனவே அவரை நரகத்துக்கு அனுப்பிவிடுங்கள். மலக்குமார்கள் அவரை தரதர என இழுத்துக்கொண்டு நரகத்திற்கு போகிறார்கள். போகிற போது அவர் புலம்புகிறார், அழுகிறார், கதறுகிறார், யாரெல்லாம் அவனை ரஹமத்தை கொண்டே எனக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடு, என்னுடைய அமலெல்லாம் பத்தாது, உடைய ராமத்தை கொண்டே சுவர்க்கத்தினை நுழைத்து விடு என்பதாக அவர் கதறுகிறார். அல்லாஹ் திரும்ப அவரை அழைத்தான், அழைத்து விட்டு கேட்டான், அடியாரே, நான் உன்னை மீது செய்திருக்கிற நியமத்தைகள் உனக்கு தெரியுமா, நன்றாக தெரியுமா? ஒரு பொருள் இன்னதென்று சொல்ல முடியாத நிலையில் இருந்த உன்னை நான் மனிதனாக படைத்தேன், உனக்கு ரூபாய் கொடுத்தேன், 500 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழுகிற பாக்கியத்தை கொடுத்தேன். 500 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாமோ வாழ்கிறார்கள், ஆனால் உன்னை என்னுடைய விபாதத்திலே கழிக்கும்படியான ராமத்தை கொடுத்தேன். அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனிதர் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு மாறுபடாத வாழ்க்கையாக இருப்பது பெரிய விஷயம். அதற்கும் அல்லாஹ்வுடைய ராமத்து வேண்டும். அல்லாஹ்வுடைய ராமத்திலே என்று சொன்னால் நாம் எல்லாம் நோன்பாடிகளாக இருக்க முடியாது, தொழிலாளிகளாக இருக்க முடியாது, ஏன் மோமினாக இருக்க முடியாது. இறைவனுடைய ராமத்து தான் அவைகளை நமக்கு இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. அப்ப இதெல்லாம் நான் உனக்கு செய்தேன், இதற்கு மேலாக உனக்கு தினமும் உனக்கு உணவை கொடுத்தேன், அந்த உப்பு நீராக இருக்கக்கூடிய சுற்றிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய நீருக்கு மத்தியில் நல்ல தண்ணீரை உனக்கு விசேஷமாக நான் தினமும் கொடுத்தேன். தண்ணியுடைய அருமை நமக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய ஞாபகத்தை, அது விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதை எவ்வளவு அனுபவிக்கிறோம், இத்தனையும் நான் உனக்கு கொடுத்தேன், அதற்கு மேல் நீ எப்படி விரும்பினாய், அப்படியே உன்னை மரணிக்க செய்தேன். எழுப்பப்படுகின்ற கால வரையிலும் அதே உடலை நான் பாதுகாத்து வைத்தேன். இத்தனையும் நான் உனக்கு செய்தனே, உன்னை கேட்டா செஞ்ச, நீ என்று கேட்டையா? இத்தனையும் நான் தானாக உனக்கு செய்யவில்லையா? அதெல்லாம் என்னுடைய அருள் அல்லவா, என்னுடைய ரஹமத் அல்லவா? அந்த ரஹமத்தை அதுபோலத்தான் நான் இப்போதும் சொல்லுகிறேன், என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ சுவர்க்கம் செல் என்பதாக. அவர் சொருக்கம் சென்றார் என்பதாக ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இடத்திலே வந்து இந்த செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் நாம் உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அனுபவிக்க முடியும், உலகத்திலே வாழ முடியும். மரணிப்போம், மரணிப்பதும் மரணிப்பதிலிருந்து எழுப்பப்படுவதும் நாளை மறுமையில் அவருடைய தீர்ப்புக்காக இருப்பதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான். ஆனால் அந்த ரஹமத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலே இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இரக்கம் என்பது மனிதனுடைய குணங்களிலே உள்ள அழகான குணம், அது மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தும். இரக்க குணம் எந்த உள்ளத்திலே நிகழ்த்திருக்கிறதோ அந்த ஆன்மா சுத்தமாக இருக்கும். அந்த உயிர் இருக்கிறது பாருங்கள், அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த ரூஹ் உள்ளம் எந்த விதமான கசடுகளும் இல்லாது சிறந்த முறையிலே ஆரோக்கியமான முறையிலே இருக்கும். அந்த இறக்க குணம் என்பதற்கு அவ்வளவு ஒரு தன்மைகள் இருக்கின்றன. இதைக்கெல்லாம் நம்மை ஆளுகிறவர்கள் மனித மிருகங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் அல்ல. மனித மிருகங்கள் ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இரக்கம் என்பது துளிய அளவுக்கு கூட அந்த நெஞ்சங்களிலே கிடையாது. மற்ற மனிதர்கள் மீதோ மற்ற வகுப்பினர்கள் மீதோ துளிய அளவுக்கு கூட இரக்க சுபாவம் இல்லாத காரணத்தினால் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ பேர்கள் மனித உள்ளத்திலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி போகிற போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது, புகாரி சரீபிலே வருகிறது. அந்த தாகத்தின் காரணமா அவர் தேடி தேடி போனார். கடைசியிலே ஒரு கிணற்றை கண்டுபிடித்தார். அதுல போய் பார்த்தால் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீர் அடியிலே கிடக்கிறது. இவர் என்ன செய்தார், தாகத்தினுடைய மிகுதியால் அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கினார். இறங்கி அது சிரமமான காரியம், உள்ளே இறங்கி தண்ணீரை அறிந்துவிட்டு மேலே ஏறி வந்தார். வந்து பார்த்த போது ஒரு நாய் கடுமையான தாகத்தால் நாக்கை வெளியிலே தொங்க விட்ட நிலையிலே அங்கே ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணிலே தன்னுடைய நாக்கை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனேயே அந்த ஜீவனின் மீது இருக்கு இறக்கம் ஏற்படுகிறது. அட நமக்கு ஏற்பட்டிருக்கிற தாகத்தை போலவா இதற்கும் ஏற்பட்டிருக்கிறது என்ற மனதிலே நினைத்துக் கொண்டு திரும்பவும் கிணற்றுக்குள்ளே இறங்கினார். கையில எந்த வாளியோ எதுவுமோ பொருட்களோ கிடையாது. இருந்தாலும் அவர் அணிந்திருந்த தோளால் ஆன அந்த கால் சட்டையை கலட்டினார். அதிலே தண்ணீரை கோரி எடுத்துக் கொண்டு வந்து வாயிலை கட்டியவராக மேலே வந்து தாகித்திருக்கக்கூடிய அந்த நாய்க்கு தண்ணீர் ஊட்டி அவருடைய தாகத்தை தீர்த்தார். இதன் காரணமாக அவரது குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு செயல் வாழ்நாளிலே அவர் செய்திருக்கிற அத்தனை குற்றங்களையும் மன்னிக்கப்பட்டு விட்டன. அதுபோலத்தான் பனீ இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் பெரும் பாசிக்கு பெரும் பாவி. அவரை கண்டாலே மக்கள் எல்லாம் விலகி ஓடுவார்கள். அந்த அளவுக்கு பாவத்தால் மிகுதியாக வாழ்ந்தது வாழ்வை கழித்தவர். அவர் இறந்து போன உடனே ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகி விட்டது. போய் சேர்ந்தா பாவி அப்படி என்ன செய்தார் சொன்னால், அந்த மனிதரை கவர்ல மையத்தை அடக்கம் செய்யவில்லை, தொலை வைக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஒரு கிணற்று பாலாடே இந்த கிணற்றிலே அவருடைய ஜன்னலத்தை கொண்டு போய் போட்டு விட்டார்கள். இவனெல்லாம் அடக்க செய்யறதா, கபரிசானே நாசமாயிப்போம் அப்படின்னு என்று பேசிக்கொண்டு அந்த மனிதருடைய ஜன்னலத்தை ஒரு கிணற்றிலே கொண்டு போய் போட்டார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா வழி அறிவித்தான், இந்த கிணற்றிலே ஒரு மையத்தை கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் சென்று அந்த மையத்தை எடுத்து குளிப்பாட்டி அதற்கு கபனிட்டு அதனை முறையாக தொலை வைத்து அதை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக அவருக்கு உத்தரவு போடப்பட்டது. அந்த நபி போனார், அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போனார், அந்த மையத்தை எடுத்து அல்லாஹ் என்ன சொன்னாரோ அந்த முறைப்படி அதை அடக்கம் செய்து விட்டார். செய்துவிட்டு அவர் கேட்டார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் இவரை கெட்டவன் என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்தவர், உன்னிடத்தில் இந்த அளவுக்கு கண்ணியம் அளிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஒரு நபியை கொண்டு அல்லாஹ்வுடைய இறுதி சடங்கை செய்தார். யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய நசீப் அது. சந்தேகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே, எல்லா மனிதர்களையும் அப்படி மொத்தமாக நினைத்து விடக்கூடாது. அத்தியாவது ஒரு நல்ல செயல் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மிக பெரும் பாவிதான், எனக்கு மாறு செய்தவர் தான். ஆனால் ஒரு நாள் அவர் இது போன்று நடந்து வந்து கொண்டிருக்கிற போது தாகம் எடுத்துக் கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்ட வேண்டும், இவருடைய கையில எந்த பொருளும் இல்லை. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தான் அறிந்திருந்த தலைப்பாகை கலட்டி அதை கிணற்றுக்குள்ளே விட்டு அதை ஈரமாக்கி அதை பிழிந்து அந்த நாயுடைய வாயில அந்த நீரை ஊற்றினார். அதன் காரணமாக அவருடைய அனைத்து செயல்களையும் நான் மன்னித்து விட்டேன், அவருடைய இறுதி நேரத்தை நான் உங்களை கொண்டு கண்ணியப்படுத்தினேன் என்று சொன்னான். இரக்கம் என்பது அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்துவத்தை ஏற்படுத்தும். இரக்கப்படுகின்ற அந்த சுபாவம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுல அந்த அளவுக்கு கண்ணியத்தை வழங்குவான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை தெளிவுபடுத்துகிறார்கள், யதீமான பிள்ளைகளை வளர்க்குகிறவர்கள், பராமரிக்குகிறவர்கள், நானும் அவரும் சுவனத்திலே இப்படி இருப்போம் என்று இரண்டு விரலை சொல்லி காட்டினார்கள். யாரெல்லாம் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண் மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களும் நானும் சுவனத்திலே இவ்வாறு இணைந்திருப்போம் என்று இரண்டு விரலை சேர்த்து காட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முறையில் ஒரு பெண் தன்னுடைய இரண்டு பச்சிளம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் என்பதாக கேட்டு வாசலில் வந்து நின்றார். நான் வீட்டில் தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஒரே ஒரு பேரித்தம்பளம் மட்டும் கிடைத்தது. அதை எடுத்து அந்த பெண்மணியிடத்திலே கொடுத்தேன். ஏன்னா வந்தவங்களை இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாது, எதையாவது தேடி பார்த்தாலும் எடுத்து கொடுத்து விட வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அந்த பெண்மணி என்ன செய்தார் என்று சொன்னால், அவ்வளோ கடுமையான பசியில் இருக்கிறாள். அந்த பசியினுடைய அந்த அடையாளம் அவருடைய முகத்திலே தென்படுகிறது, அந்த களைப்புடைய அடையாளம் தென்படுகிறது. இருந்த போதிலும் அவள் என்ன செய்தார், அந்த ரெண்டு அந்த பேரித்தம்பளத்தை ஒரு பேரித்தம்பளத்தை இரண்டாக பிளந்து தன் இரு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு அவள் அமைதியாகி விட்டார். இதை பார்த்த உடனே அவருடைய மனதிலே ரொம்ப நெருடல் ஏற்பட்டது. இன்னொரு ஒன்னொன்று இல்லையே அந்த பெண்மணிக்கு கொடுப்பதற்கு என்று நான் வேதனைப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே இந்த செய்தியை சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு பெண்மக்கள் இருந்து அந்த பெண்மக்களின் மூலமாக இதுபோன்ற சோதனைகள் ஏற்படுகிறதோ, நாளை மறுமையிலே அந்த பெண் குழந்தைகள் இவர்களை நரகத்திற்கு விடாமல் திரையாக நிற்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே ஒரு பெண் அது பலகீனமாக இருக்கிற படைப்பு, அந்த படைப்பு உதவுவதற்காக வேண்டி முயற்சி செய்கிற போது, அதன் மூலம் சோதனைகளை சந்திக்கிற போது, அந்த பெண் குழந்தைகள் மறுமையில சுவனத்து நரகத்திற்கு செல்லாமல் திரையாக நிற்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதற்காக எதன் அடிப்படையில் என்று சொன்னால், மனிதர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் மீது இரக்கமும் கருணையும் காட்டுவதில்தான். அல்லாஹ் தஆலாவுடைய கருணை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கருணையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான், இரக்கம் காட்டுவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தி செய்வான். பூமியிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அபூஹுரைரா அறிவிக்கிறார்கள், சமயத்து அபல் காசிம் சாதத்தில் மஸ்தூக், உண்மையாளரான உண்மைப்படுத்தபவரான அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், லா தன்ஸு ரஹ்மத்துல்லாஹி மின் ஷட்டியின், அந்த இரக்கம் என்ற குணம் மூதேவியை தவிர வேற இடத்திலிருந்து கலட்டப்படாது. யாரு மிக கெட்டவரோ அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் வேறு உள்ளத்திலிருந்து அகற்றப்படாது. அது மாதிரியான அந்த குணம் அகற்றப்பட்டு விட்டால் அவன் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் மிகப்பெரிய மோசமான துர்பாக்கிய முனைவன் என்ற கருத்து இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இரக்கம் என்பது ஏற்படுவதில்லை, மனதில் யார் மீது இறக்க வருவதில்லை. சில பேர்கள் அப்படி அறக்கர்களாக இருப்பார்கள், எவ்வளவு வயசானாலும் அது மாறவே மாற. அவர் வந்து சொல்லும்போது சிலதாக சொன்னார்கள், அதிகமாக எத்தீமான பிள்ளைகளுடைய தலையை தடவி விடுங்கள், உங்களது கல்பு லேசாகும் என்று சொன்னார்கள். ரிக்கத் என்கின்ற அந்த தன்மை பெறும் என்று சொன்னார்கள். எத்தீமான அனாதை பிள்ளைகள், தாயோ தந்தையோ இல்லாத அல்லது தாய் தந்தை இருவருமே இல்லாத அனாதை குழந்தைகளுடைய தலைகளை தடவிடுவதன் மூலமாக அந்த ஸ்பரிசம் இருக்கிறதே, அது உள்ளத்தில் இலகுவை ஏற்படுத்தும். கனமாக அதாவது கட்டி போயிருக்கிற இறுகி போயிருக்கிற உள்ளத்தை இலகுபடுத்தும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்பக்குரியவர்களே, அதை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உமர் முகத்தாவது இல்லாதவர்கள் ஒப்பாத்தாகிவிட்ட பின்னால் அவர்கள் சஹாபாக்கள் கனவிலே பார்க்கிறார்கள், கனவிலே பார்த்து விசாரிக்கிறார்கள், அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தாட்டினார். நம்ம எல்லாம் கனவுல பார்த்து எதையோ கேட்போம், சஹாபாக்கள் கனவிலும் கூட இப்படித்தான் கேட்பார்கள், அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தாட்டினார். உமர் அல்லாஹாரான் சொன்னார்கள், என்னை தொலை வைத்து நீங்கள் கபரை அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் எல்லாம் சென்று விட்டீர்கள், அதற்கு பிறகு இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள், அவர்கள் தோற்றம் மிக பெரும் பகிரங்கமாக இருந்தது, பார்த்தால பயப்பட வேண்டும் அந்த நிலையில இருந்தது. யார் சொல்கிறார், கிட்டத்தட்ட 10.5 ஆண்டு காலங்களாக இந்த உலகத்தை தந்தை கைப்பிடியில வைத்தவர்கள், எங்க கேட்டாலும் அவருடைய பேரை கேட்டால் அஞ்சுவார்கள் அரசர்கள், மிகப்பெரும் வல்லரசுகள் எல்லாம் அஞ்சு நெருங்கிய அளவுக்கு இந்த உலகத்திலே கீர்த்தி பெற்றவர்கள் சொல்கிறார்கள். இரண்டு மலக்குமார்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே அவ்வளவு படுபயங்கரமாக இருந்தது, பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. வந்தவுடனே ஒரு சத்தம் அங்கே கேட்கிறது, என்னுடைய அடியாரை பயப்படுத்தாதீர்கள், ஒரு சத்தம் அந்த மலக்குமார்களுக்கு உத்தரவு, கபரிலே கேட்கிறது என்னுடைய அடியாரை பயப்படுத்தாதீர்கள், அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற போது பிணங்கள் மீது கருணையுள்ளவராக இருந்தார், எனவே இம்மையிலும் மறுமையிலும் நான் அவர் மீது கருணையுள்ளவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னவென்றால், அவர்கள் ஒரு முறை தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிற போது சிறுவர்கள் இந்த சிட்டுக்கருவியை பிடித்து காலில நூலை கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அது அப்படியே பரபரவென்று பறந்து பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து உமர் அல்லாஹ் அந்த சிறுவர்களை அழைத்து தன்னுடைய பாக்கெட்டிலே இருந்த நாணயங்களை எடுத்து அவர்களிடத்திலே கொடுத்து இந்த குருவியை எனக்கு விற்று விடுங்கள் என்று சொல்லி கேட்க, அவர்களும் காசை வாங்கிக் கொண்டு அந்த குருவியை விற்று விட்டார்கள். உமர் அல்லாஹ் தாலானுவா அதை விடுதலை செய்து விட்டார்கள். அந்த சிறு குருவி அந்த பதட்ட குழுவை பார்த்த உடனே மனசிலே அந்த இரக்கம் ஏற்பட்டது. அந்த இரக்கத்தின் காரணமாக அதை விலை கொடுத்து வாங்கி அதை உரிமை விட்டு விடுகிறார்கள். இந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த மலக்குமார்களுக்கு உத்தரவு வருகிறது, என்னுடைய அடியாரை பயப்படுத்தாதீர்கள், அவர் உலகிலே வாழ்கிற போது இரக்கமுள்ளவராக வாழ்ந்தார், எனவே இப்போதும் நான் அவர் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன், எனவே அச்சம் வருகின்ற நிலையை நடந்து கொள்ளாதீர்கள் என்று மலக்குமார்களுக்கு உத்தரவு வந்தது என்று உமர் அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலத்திலே மனிதர்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்தின் மீதும் கருணையும் இரக்கமும் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அனுதினம் நம்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம யாரு மீது இரக்கம் காட்ட மாட்டோம், சொந்த பந்தங்களை தான் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். என்ன நோயின்னு சொன்னாலும் போய் பார்க்க மாட்டோம். நம்ம தான் ரொம்ப பெரிய ரோசக்காராச்சு, மௌத்தானாலும் கூட போக மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம நம்முடைய உள்ளத்தை இருக வைத்துக் கொண்ட பின்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் மற்றவர்கள் மீது கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்கின்ற காலம் வரை அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய பாசமும் பரிவும் நம் மீது என்றும் இருக்கும் என்பதை நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ரமலானில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் அவனை ரஹமத்தை கேட்கிற போது நல்ல குணத்தையும் இரக்க சுபாவத்தையும் நாம் வேண்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஒரு நற்குணங்களை நம்மிலே வழங்கி நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி தந்தல்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹ் அஹ்மதுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்வானா.